हरे कृष्णा 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 हरे हरे। பகவான் விஷ்ணு வந்து நேரடியாக கலந்துட்டார். அல்ல, பகவானோட குணாதிசயங்களை பற்றி நீங்கள் சொல்லும்போது யக்ஞபதினு சொல்ற, யக்ஞபதினா பதினா தலைவர், எல்லா யக்ஞங்களுக்கும் அவர் எந்த யக்ஞமாக இருந்தாலும் பகவானுக்காக தான் செய்யப்படும். போக்தாராம் யக்ஞ தபஸாம் பௌத்தியது, எல்லா யக்ஞங்களும் தபஸ்களும் பகவான் கிருஷ்ணன் மட்டும்தான் அனுபவிக்கிறார், போக்தாராம்னா அனுபவிக்கிறார், அவருக்காக தான் செய்யப்படும். அதனாடி பிரதமரத்தை செஞ்சு அது அஸ்வமேதையாகவும் பகவானை திருப்தி பண்ணுறதுக்காக வேண்டி தான் பண்ணுறார். யக்ஞபதி எல்லா யாகங்களுக்கும் அவர் தான் அதிபதி. நம்ம சொல்கிற ஹரிநாமும் பகவானை திருப்தி பண்ணுறதுக்காக. அதே மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயமும் தபம் செய்கிற தபங்களும் பகவானை திருப்தி பண்ணுறதுக்காக தான் இருக்கணும். சாதாரணமாக நம்ம வந்து ஆயிரக்கணக்கான விரதங்கள் இருக்கலாம், ஆனால் பகவானுக்காக இருக்கிற தபமும் விரதமும் அதுதான் பயந்தது, அவதான் அவர் அனுபவிக்கணும். மற்றபடி உலக காரியங்களுக்காக செய்யக்கூடாது. அதனால் மத யக்ஞபலி. அப்புறம் சாஷாத் பகவான், சாஷாத்துன்ற வார்த்தையை பிரபா சொல்கிறார், மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா சாஷாத் பகவான்னா உண்மையில் அவர் வந்து சக்தி அவசரம், விருத்த மன்னர் வந்து சக்தி அவசரவாதாரம். பகவான் விஷ்ணு நேரடியாக வந்தார், விஷ்ணு வந்து கிருஷ்ணனோட நேரடி உருவார். விஷ்ணு தத்துவம்னா கடவுளோட அம்சம், பகவானோட நேரடி அம்சம், ரெண்டு வகையான அம்சம். நம்ம சைதன்ய சிதம்பரத்தில் படிச்சோம்னாலும் சைதன்ய மகாப்பிரபு வந்து சனாதன கோஸ்வாமிக்கு வரைக்க சொல்லும்போது பகவானோட பல விரிவாக்கங்களை சொல்கிறாரு. பகவான் கிருஷ்ணன் தான் பகவான் இல்லை, அந்த முழுமத கடவுள்னு சொல்கிறார், தமிழில் முழுமத கடவுள்னு எழுதுறோம். அவர் கீழே தான் நாலு பேர் வரணும், சங்கர்ஷன், அப்புறம் அனிருத்தர், அப்புறம் பிரதீம்னா வாசுதேவா. இந்த நாலு பேர் ஃபஸ்ட்டு லெவலில் வர்றாங்க, சங்கர்ஷன், பிரதீம்னா அனிருத்தர், வாசுதேவா. அவங்கிருந்து தான் அப்புறம் மித்த விரிவாக்கங்க, பலராமர்லேருந்து தான் இது வந்தேன், கர்படகேஸ்வரி, சிறுவடகேஸ்வரி, அப்புறம் காரணக்கடை விஷ்ணு, பள்ளி பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்க விஷ்ணு, அப்புறம் ஒவ்வொரு உள்ளத்துலேயும் கூடி இருக்கிறது சிறுவடகேஸ்வரி விஷ்ணு, பரமாத்மாவாக இருக்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு லெவலையும் விஷ்ணு விரிவாக்கம். அதே மாதிரி 64 விஷ்ணு தத்துவங்களையும் சொல்கிறார், சங்கு சக்கர கதாதாரம். அந்த நாலு பொசிஷனை மாற்றி வைக்கல, பெருமடேஷன் காம்பினேஷன் போட்டிங்கன்னா 64 வரும், அந்த 64 வகையை வச்சு 64 வகையான விஷ்ணு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா கோயிலையும் சங்கு சக்கர கதாதாரம் வந்து ஒரே மாதிரி இருக்காரு. பகவான் விஷ்ணு வந்து மாற்றி மாற்றி இருக்கும், இடது கையில் வலது கையிலேருந்து மாற்றி மாற்றி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி விஷ்ணுவோட பேராக மாறி அமையுது 64. இது பூராமே விஷ்ணு தத்துவம்னு சொல்கிறது. விஷ்ணு தத்துவம்னா பகவானோட நேரடி இன்டர்னல் எனர்ஜி, இல்லைன்னா உள்சக்தி, இல்லை அந்தரங்க சக்தி அப்படியே தோன்றது. அடுத்தது வந்து ஜீவசக்தி. ஜீவசக்தின்றது பகவானோட அம்சம், ஆனால் பகவான் கிடையாது, குறிப்பிட்ட அளவு தான் பார்க்கணும். இதில் வந்து ஜீவசக்தியில் வந்து நம்ம எல்லா ஜீவனும் சேரும். ஜீவன்னா மனித ஜீவன் மட்டும் இல்லாமல் தேவர்கள், பிரம்மா, எல்லாருமே ஜீவசக்தி தான். விலங்குகள், மிருகங்கள், புழு, பூச்சி, பாக்டீரியா, வைரஸ் எல்லாமே ஜீவசக்தி. இந்த ஜீவசக்தி வந்து வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சமமாக இருக்கிறார். சமயத்தில் வந்து சில ஜீவன் வந்து பகவான் வந்து கொஞ்சம் சக்தி கொடுப்பார், எம்பவர்மெண்ட், எம்பவர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சக்தி கொடுத்து அனுப்பும்போது அது சக்தி ஆவேச அவதாரம்னு பேர். சாதாரண ஜீவசக்தி தான், ஜீவனுக்கு வந்து ரொம்ப கண்ட்ரோல்டு தான், அவங்க வந்து எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியாது ஜீவசக்தி. ஆனால் பகவான் சக்தி கொடுக்கும்போது அவங்க வந்து ஏகப்பட்ட காரியங்களை செயல்படுத்துகிறாங்க அவங்க சாதாரணம். அதனால் பிரதமர் வந்து ஜீவசக்தி தான், ஆனால் அவங்க வந்து சக்தி ஆவேச அவதாரம், பகவான் சக்தி கொடுக்கப்பட்ட ஒரு அவதாரம். அதனாடி தான் அவங்க சாதிக்க முடியும். யாராவது ஒருத்தர் வந்து மிக முக்கியமாக பெரிய காரியங்களை சாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பகவானோட சக்தி கொஞ்சம் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அதுக்கானத்தினாலே அவங்க சக்தி ஆவேச அவதாரம்னு சொல்லப்படுறாங்க. பிரபுபாதர் சாஷாத்ன்ற வார்த்தையை வந்து விளக்கி சொல்கிறாரு. சாஷாத் பகவான்னு சொல்கிற நாடி பகவான் நேரடியாக வந்தார்னா விஷ்ணுவோட அம்சம், விஷ்ணு ஜீவ, விஷ்ணு தத்துவத்தில் பகவான் வந்தார், விஷ்ணு தத்துவத்தை சொல்லி. ஆனால் பிரதமர் வந்து ஜீவ தத்துவம்னா ஜீவ தத்துவத்திலையும் சக்தி ஆவேசம் வந்தார், சக்தி விட்டப்பட்ட அவதாரம். மிக முக்கியமாக இந்த வித்தியாசம் புரியலைனா யார் கடவுள் யாருன்னு புரியாது. நம்ம ஜட வாழ்க்கையில் வந்து யாராவது கொஞ்சம் அதிக பணம் வச்சுருந்தவனே அவங்களை கடவுள்னு சொல்கிறோம், யாராவது ஒருத்தர் வந்து பெரிய ஒரு ஏக்கருக்கு 10 ஏக்கர் வச்சுருந்தா அவங்களை கடவுள்னு சொல்லுவோம். சும்மா ஒரு அவசரத்துக்கு ஒரு 5000 ரூபா 10000 ரூபா கடன் கொடுத்தா கடவுள்னு சொல்லிடுறேன். ஆனால் கடவுளுங்கிறது இந்த வித்தியாசம் வந்து பகவானில் இருக்கிறதுக்கு அர்த்தம் வந்து பராசர முனிவர் சொல்லும்போது 7 சக்திகள் 6 சக்திகள் 6 வந்து முழுமையாக இருக்கும். அந்த மாதிரி 6ல வந்து செல்வம், ஐஸ்வர்யங்கள், வலிமை, அதே மாதிரி பலம், அழகு, துறவு என்னன்னு புகழ் எல்லாத்துலேயும் டாப்பாக இருக்கும். கொடுத்தாலும் குறையக்கூடாது. இந்த 6 வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாரும் கொஞ்சம் புகழ் இருக்கானா, நம்ம போல கூட இன்னும் ஏகப்பட்ட பேருக்கு புகழ் இருக்கு. அதே மாதிரி நம்மகிட்ட இருக்க செல்வம் மற்றவங்கள்ட்ட நிறையா இருக்கு, நம்ம நமக்கு தான் டாப்புன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வீரமோ அழகோ வலிமையோ துறவோ அவங்ககிட்ட இந்த மாதிரி இருந்தால் தான் கடவுள்னு சொல்ல முடியும், சாஷாத் பகவான்னு சொல்ல முடியும். இல்லைன்னா நம்ம வந்து அவங்கெல்லாம் சாதாரண ஜீவசக்தி தான். எல்லாருக்கும் ஜீவசக்திக்கு வந்து பிரபல வித்தியாசம் சொல்லும்போது ஜீவசக்திக்கும் பகவானுக்கு வித்தியாசம் சொல்லும்போது பகவான் வந்து கடலுக்கு சமானம், ஜீவசக்தி வந்து ஒதுலி கடல் நீருக்கு சமானம்னு சொல்கிறாரு. அதாவது தன்மையில் வந்து ரெண்டும் ஒன்றா இருக்கும், ஆனால் அளவில் வந்து வித்தியாசப்படும். கடல் உப்புத்தன்மை ரெண்டுலேயும் இருக்குது. கடலோட தன்மை வந்து உப்பு, கடல் தண்ணியோட தன்மை உப்புத்தன்மை, அது வந்து ஒரு துளி நீரில் இருக்கனா அளவு கம்மியாக இருக்கும். ஆனால் பகவான்றது கடல் மாதிரி எல்லேற்ற. அதே மாதிரி இந்த 6 சக்திகளும் ஐஸ்வர்யம் எல்லார்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். எல்லாருக்கும் உருப்படாத அளவுக்கு கொஞ்சம் புகழ் இருக்கும், கொஞ்சம் செல்வம் இருக்கும், கொஞ்சம் வலிமை இருக்கும், கொஞ்சம் அழகு இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே. ஆனால் எல்லாமே முழுமையாக கம்ப்ளீட்டாக இருக்கிறது வந்து கடல் மாதிரி இருக்கிறது பகவான். அதுதான் வித்தியாசம் பகவான். அதில் ஒரு துளி சக்தி வந்து பகவான் கொடுத்து அனுப்பும்போது சக்தி ஆவிசாவதாரமாகறான். அதுக்கான பிரதமருக்கு வந்து அந்த சக்தியை கொடுத்து அனுப்பினாடி இருக்கு. அவங்க அப்பா பேர் என்ன? பிரதமர் அவர்கள். யாருக்குடைய பிறந்து இது பண்ணுறாங்க? வேணும் வேணும். அவனை வந்து இது பண்ணி இது வந்து முனிவர்கள்லாம் பகவானை வர வச்சு ஒரு துளி சக்தி கொடுத்து பிரதமரை உருவாக்குறாங்க. அந்த மாதிரி பகவானோட சக்தி ஒரு துளியோட வர்றது வந்து ஒரு சக்தி ஆவிசாவதாரம். அது அவங்க வந்து எல்லையற்ற காரியங்களை சாதிக்கிறாங்க. இல்லைன்னா பூமி வாடி சரியாக சொத்துக்களை கொடுக்காமலும் இன்னும் வளம் இல்லாமல் இருந்தப்ப இவர் தவம் பண்ணி அந்த மாதிரி பூமியை வளம் கொடுக்க வைக்கிறார். இந்த மாதிரி சாஷாத் பகவான் 2வது வார்த்தைக்கு அப்படி சொல்கிறார். ஃபஸ்ட்டு வந்து யஜ்யபதி, 2வது வந்து சாஷாத் பகவான், அடுத்தது ஹரி. ஹரின்றதுக்கு வந்து பிரபுபாதா நல்ல விளக்கம் சொல்கிறார். ஹரீர் ஈஸ்வரர். ஹரீர் ஈஸ்வரனா, ஈஸ்வரனா கண்ட்ரோலர், எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் அவர். அது மட்டும் இல்லாமல் பகவான் வந்து ஹரீர் ஈஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார். கடவுள் மிகவும் அன்புமயமானவர். அவர் தமது பக்தர்களை அவர்கள் அனைத்து துன்பங்களிலிருந்து மீட்டு காப்பாற்றுகிறார். இதனால் அவர் ஹரி என்று அழைக்கப்படுகிறார். பிரபுபாதா வந்து ஹரின்றதுக்கு வழக்கம் சொல்லும்போது ஏன் பகவானை ஹரின்னு சொல்கிறோம்னா பக்தர்கள் வந்து எல்லா துன்பங்களையும் நீக்கிறார்கள். அதாவது ஹரினா துன்பங்களை நீக்கிறவர். அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் அவர் ஈஸ்வரன் அழைக்கப்படுறதுக்கான வந்து அவரே எல்லாத்தையும் நினைத்து முடிக்கிறார், அவரே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறார். ஈஸ்வரா பரமகிருஷ்ணா சச்சிதானந்தம் இருக்கிறார். அனாதி ராஜி கோவிந்த சர்வ காரண காரணம்னு சொல்லுவோம். அனாடி பகவான் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனாடி இந்த ஒவ்வொருக்கும் பகவானோட குணாதிசயங்கள் வந்து சொல்லிட்டு வர்றாரு. அடுத்து அன்புபூயதான் காட்சி அளிக்கிறார். அது மட்டும் இல்லை சர்வாத்மா சர்வலோக குரு. சர்வாத்மான்னு ஏன் சொல்கிறாரு? எல்லா உயிர்லேயும் இருக்கிறவர் வந்து பகவான் சர்வ ஆத்மா. ஏன் அப்படி சொல்கிறாங்க? பகவான் வந்து எல்லார் இதயத்துலேயும் பரமாத்மா ரூபத்தில் இருக்கார். ஒவ்வொரு ஜீவராசிலையும் அண்ணாடி சர்வாத்மா சர்வலோக குரு. சர்வலோக குருன்றது வந்து சிலா அவர் தான் ஆதி குரு. எல்லா சர்வலோகங்களுக்கும் சர்வ ஜீவராசிகளுக்கும் அவர் தான் குரு, சர்வலோக குரு, ஆதி குரு. நம்ம எல்லாரும் வந்து மற்ற எல்லாரும் வந்து அவற்றை கொண்டு போகிறதுக்கு வழிகாட்டும் அவ்வளோதான் அண்ணாடி சர்வலோக குரு. இதில் வந்து பிரபுன்னு சொல்லி இது பண்ணுறார். அவர் பகவானை பற்றி சொல்லும்போது இத்தனை குணாதிசயங்கள், யஜ்யபதி, சாஷாத் பகவான், ஹரீர், ஈஸ்வரா, சர்வாத்மா, சர்வலோக குரு. இந்த முக்கியமாக இந்த குணாதிசயங்கள் ஒவ்வொன்றும் பகவான் விலக்கி சொல்கிறதுக்கு, பகவானை பற்றி சொல்கிறானோ ஒவ்வொன்றும் வந்து பகவானை சரியாக புரிஞ்சுக்கிடணுன்றக்காங்க. பாகவதத்தோட ஒவ்வொரு வார்த்தையும் பக்தர்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு பின்னாடி யார் கடவுள் யார் கடவுள் இல்லைன்னு குழப்பப்படாது. யார் வந்து உண்மையிலேயே வழிகாட்டக்கூடிய யார் சர்வலோ வழிகாட்டுறவங்க வந்து சர்வலோக குருக்கு வழிகாட்டுறோம். மற்ற யாரும் வந்து பிளாக் பண்ணக்கூடாது. அப்படியே ரிலேயில் கொடுத்த மாதிரி ஒவ்வொரு குருவும் ரிலேயில் இந்த ரிலே ஓடும்போது 4x100 ரிலே ஓடும்போது இந்த கட்டை கொடுக்காங்க, அடுத்த தூக்கிட்டு ஓடாங்க, தூக்கிட்டு ஓடாங்க, டார்கெட் ஓடும். அதே மாதிரி குரு தத்துவத்தில் வந்து எல்லா குருவும் வந்து ஒரு ரிலேயில் ஏஜெண்ட் மாதிரி கொடுக்குற ஒரு இதை வந்து எடுத்துக்கொண்டு போய் அடுத்து 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 கொடுத்து ஆதி குருக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் தத்துவம். சர்வலோக குரு அவர்கிட்ட தான் ஒரிஜினல் ஆதி, அவர்கிட்ட போய் சேரணும். அதே மாதிரி சக்தி ஆவேச அவதாரமாக இருக்கிற நாடி பகவான் வந்து, சரி இவர் இப்போ பிரத மகாராஜா வந்து, அதுக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் என்ன தெரியணும். அதுக்கான சாஷாத் பகவானுக்கும் சக்தி ஆவேச அவதாரத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். அதனாடி பிரபுபாதம் வந்து சாதாரண சாதிக்க முடியாதுன்னு சாதிச்சாரு. எது சாதிக்க முடியாதுன்னா ஒருத்தனை பத்தனை மாத்திரை தான் ரொம்ப கஷ்டம், மித்த எல்லாம் சுலபம். அவர் வந்து உலகத்தோட அடிமட்டத்தில் ஒழுக்கத்தோட கீழ் மட்டத்தில் இருந்தவங்களை காப்பாற்றி அவங்கள வந்து பக்தராக்குனார். ஆனால் அந்த சக்தி அதுக்கு வந்து தள்ளாத வயசுலையும் இல்லை. அவர் சக்தி விட்டப்பட்டனால சக்தி அவசரம் வரும். ஆனால் சமயத்தில் அவங்க சீடர்களையே ரெண்டு மூணு பேர் வந்து பிரபுபாத சீடர்களே வந்து அவரை கடவுள்னு சொல்லி ஒரு மாதிரி ப்ரீச்சிங் பண்ண ஆரம்பித்தார். உடனே பிரபுபாத மூணு பேரும் இஸ்கானத்தை வெளியேற்றிட்டார் அவர் டைம்லேயே. ஏன்னா அவர் வந்து தன்னை கடவுள்னு யாரும் சொல்கிறத விரும்பல். அவர் வந்து கண்டிப்பாக வந்து நான் பகவானோட சர்வண்ட்டு தான், சக்தி ஆவேசம் அவருக்கு சக்தி கொடுத்துருக்காரு, அநாடி சாதிக்கணும். அது மாதிரி அந்த வித்தியாசம் தெளிவாக புரிஞ்சு ஒவ்வொருத்தரும் வந்து யார் வந்து ஒரிஜினலாக சக்தி ஊட்டப்பட்டவங்க, யார் வந்து பகவான் பார்க்கணும். அதே மாதிரி பிரபுபாத ரெண்டு பக்கமும் சக்தி ஊற்றப்பட்டவங்களும் அவங்கள பகவான் சொல்லவோ சொல்லப்படவோ விரும்பக்கூடாது. அதே மாதிரி அவங்க மற்றவங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்டவங்களும் அவங்களோட பொசிஷன் புரிஞ்சுக்கணும். அவங்க ஒரு வழிகாட்டி, அதான் குருனா கைடுன்னு அர்த்தம். கைடுனா வழிகாட்டி, வழிகாட்டுறாங்க. கைடு வந்து அல்டிமேட் கிடையாது, வழிகாட்டுறாங்க. டெஸ்டினேஷனுக்கு வழிகாட்டுறாங்க, போகிற இடத்துக்கு வழிகாட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு குருவும் வழிகாட்டுறாரு. அவர் வந்து சிக்ஷா குருவாக இருக்கலாம், தீக்ஷா குருவாக இருக்கலாம், அந்த மாதிரி வர்த்தமான பிரதேச குருவாக இருக்கலாம், சைத்திய குருவாக இருக்கலாம். பரமாத்மா வந்து பகவானோட மொதல் அம்சம் வந்து சைத்திய குரு தான் மொதல் வழிகாட்டுறது. யாரும் வந்து ஜபம் பண்ணுன்னு உங்களை கன்வின்ஸ் பண்ணுறது உள்ளே இருக்கிற அந்த ஆத்மா தான். அது கன்வின்ஸ் பண்ணாமல் யாரும் ஜபம் பண்ண முடியாது. அந்த பரமாத்மா வந்து உள்ளேருந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுனால தான், இந்த ஜீவாத்மாவை கன்வின்ஸ் பண்ணுறதுனால தான் அவங்க வந்து இந்த ஜபம் பண்ணுறாங்க, இல்லை பக்தியில் வர்றாங்க. அதுவும் வழிகாட்டுறாரு பரமாத்மா. அதே மாதிரி தகுதி வாய்ந்த ஒரு வழிகாட்டிக்கே கூட்டிகிட்டு போகிறதும் அவர் தான், சிக்ஷா குருவோ தீக்ஷா குருவோ. முக்கியமாக வந்து நம்ம தகுதி இல்லைன்னா, இல்லை நம்ம தகுதிக்கேற்ற மாதிரி சமயத்தில் நம்மளை நம்மளே சீட்டிங் பண்ணிடுறோம். இல்லூஷனில் சமயத்தில் நம்ம கேட்கலாம், ஏன் போலி குருகிட்ட போய் மாட்டிக்கிறாங்க, அவங்க விரும்புகிற நாடி போய் மாட்டுறாங்க. அந்த மாதிரி கரெக்டாக வந்து நல்லா நமக்கு ஆன்மீகத்தில் வழிகாட்டக்கூடிய ஒருத்தர் வேணும்னு விரும்புகிறவங்களுக்கு பரமாத்மாவும் உள்ளேருந்து அந்த வழிகாட்டுறாங்க. அதே மாதிரி அவங்க யார் உலக ஆசையில் விரும்பி எனக்கு இதுக்கு வழிகாட்டணும்னு விரும்பினா, அதே உள்ளே இருக்க பரமாத்மா வந்து அந்த இதுக்கு டைரெக்ஷன் பண்ணுறாரு. உதாரணத்துக்கு எடுத்தா அர்ஜுனன் வந்து, அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து பகவானே கூட இருந்தார், பகவானே நேராக பிரசன்ட் அந்த பிரசன் ரிலேஷன் வேறு. ரெண்டாவது அவர் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு வேறு. இருந்தாலும் பகவான் வந்து அர்ஜுனனுக்கு வந்து அவர் விரும்புகிற மட்டும் ஆன்மீக வழிகாட்டு. அவர் வந்து யுத்தகலத்துக்கு வர்ற மட்டும் எங்கேயும் அவருக்கு ஆன்மீகத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த மாதிரி யாருக்கும். ஆனால் மாறா அவருக்கு வந்து உலக வாழ்க்கை விஷயங்கள் விரும்பினார், அதை கொடுத்தார். கல்யாணம் பண்ணு விரும்பினார், அவர் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தார் பகவான் சுபத்ரா. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பகவானை வந்து என்ன விரும்புகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பகவானும் சாங்ஷன் பண்ணுறாரு. ஒழிய அவர் வந்து பரமாத்மா வந்து கைட் பண்ணுறாரு. அதே மாதிரி பகவானை விரும்பி பகவானை விரும்பி ஆன்மீக வாழ்க்கை வரும்போது அவர் அதை சாங்ஷன் பண்ணுறாரு. அதே அர்ஜுனன் வந்து பின்னாடி போர்க்காலத்தில் குழம்பி சிஷ்யாகம் சாதிமாம் பிரபன்னம் உன்னை சரணடைஞ்சேன் இப்போ வழிகாட்டு சிஷ்யாகம் நான் உனக்கு சிஷ்யனாயிட்டேன் வழிகாட்டுன்னு சொல்கிறப்ப நட்பு முடிஞ்சுது, சகஜமான வார்த்தைகள் முடிஞ்சுது, சீரியஸான ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. அப்போ தான் அவருக்கு கீதை சொல்கிறாரு. அது வரைக்கும் கீதை சொல்ல ஏன் சின்ன பிள்ளையில கீதை சொல்லியிருக்கலாம், ஏன் சொல்ல அதுக்குரிய மைண்ட் செட்டப் இல்லை, சரியான மைண்ட் செட்டப் இல்லை. நாடி உலக விஷயங்களில் ஈடுபாடுனாலே அதே நிறைவேற்றினார். இந்த மாதிரி குருவோட ரோல் வந்து பக்தனோட பல வகையான பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி வழிகாட்டப்படும். சமயத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட மனப்போக்கத்துக்கு ஏற்ற மாதிரி பல இடங்களில் வழிகாட்டும். அதுதான் பெஸ்ட்னு சொல்ல முடியாது. ஒருத்தட இப்போ பெங்களூரில் நேற்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்போ டிவாட்டி சொன்னார், இந்த மாதிரி நான் வந்து இந்த டிவாட்டிஸோட அவங்க டிவாட்டிஸ்லாம் சேர்ந்து தனியாக தங்கியிருக்காங்க. மதுரா பேசினஸ்லேயே ஒரு மூணு ஆப்பிள் கொடுத்தோம் டிவோட்டிஸ் அதில் ஒருத்தர் வந்து இன்னொரு டெம்பிளை சேர்ந்தோட ஒரு தனியாக தங்கியிருக்காரு இன்னொருத்தோட இருக்கும் மற்ற ஒரு ஆனால் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரி கேள்வி கேட்கல இந்த மாதிரி எனக்கு வந்து மெயினாக வந்து என்னோட கவுன்சிலர் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணேன் என்னை வந்து தனியாக அனுப்பணும்னு சொன்னார். ஆக்சுவலாக இவருக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் டிவோடிஸோட மொத்தமாக இருக்கல கொஞ்சம் ஆஸ்டிரிட்டி, ஏன்னா தனியாக இருக்கல ஆஸ்டிரிட்டி கிடையாது, நம்ம நினச்ச மாதிரி இருக்கலாம் நினச்ச மாதிரி எது பண்ணலாம், ஆனால் மொத்தமாக எல்லா டிவோடிஸோடு இருக்கல ஒருத்தர் ஒருத்தர் உதவி செய்கிற நாடியும் தவறு இருந்தாலும் கரெக்ட் பண்ணுற நாடி அந்த கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் இவர் வந்து என்ன பிரசன் பண்ணான்னு தெரியல, குரு அவரோட வழிகாட்டியாக இருக்கிற ஒரு இம்மிடியேட் வழிகாட்டி கவுன்சிலராக யாரோ அவர் வந்து நான் சொன்னேன் அந்த மாதிரி நீங்கள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணீங்கன்னு தெரியாது, அதுக்கு தகுந்த மாதிரி அவர் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லியிருப்பார். ஆனால் இதுதான் பெஸ்ட்டு சொல்யூஷன் சொல்ல முடியாது, உங்கள் மனநிலைக்கு நீங்கள் கூட்டத்தை உங்களோட மொத்தமாக சேர்ந்துன்னா நிறையா அபராதம் பண்ணிடுவீங்களோ நம்ம பயந்து போய் தனியாக இருக்குன்னு சொல்லியிருப்பார் அவர். ஆமாம் அப்படின்ட்டார் அவர், ஏன்னா நான் எல்லாரோட சேர்ந்துருந்தேன்னா நிறைய குறை பார்த்துருவேன், அது சரியில்லை இது சரி, அதான் மொத்தமாக குரூப்பாக போகிறோம் குறை பார்த்தோம்னா தொலைஞ்சோம், ஏன்னா குறை பார்க்குறதுக்கு 1000 சான்ஸ் இருக்கும், அந்த குறையை தவிர்க்காமல் இருந்தால் தான் நம்ம நாடு முடியும். அந்த மாதிரி குருவானவர் வந்து அவங்களோட மனநிலைக்கு எப்ப வழிகாட்டுறாங்க, அவங்க வந்து சதா வந்து பெஸ்ட் காட்டுறதுல சமயத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு வந்து பெஸ்ட் வந்து பகவத்கீதா இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர் கடைசியில் சொல்கிற மாதிரி அப்படி இருக்கல இப்போ பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தோம் ரிலேஷனாக இருந்தோம், ஏன் பகவத்கீதையை அவருக்கு சின்ன வயசில் சொல்லலை, ஏன்னா அவர் அப்படியே இல்லை. அதே மாதிரி டிவோட்டி வந்து டிவோட்டிஸோட சேர்ந்து இருக்காமல் தனியாக இருக்கிற வந்து ரொம்ப வீக் பாயிண்ட், ஏன்னா வைஷ்ணவாக்கேன்னு பக்தி சித்தாந்த சித்த எழுதுனால வந்து தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறதையோ தனியாக இது பண்ணுறதையோ ரொம்ப தப்புன்னு சொல்கிறாரு. காரணம் வந்து அது வந்து ஒரு மாயா மயக்கம், ஏன்னா நம்ம தப்பை வந்து யாரும் கண்டுக்க முடியாது. இப்போ தனி வீட்டில் தனி ரூமில் இருக்கிறவனுக்கு என்ன செஞ்சாலும் யாரும் உலக வாழ்க்கையில் தெரியாது, நம்ம பொதுவாக ஒரு கூட்டத்தில் உட்காந்து இது பண்ணும்போது நம்ம தப்புகளை கரெக்ட் பண்ணவோ ஏதோ வழி இருக்கும், ஆனால் நம்முடைய ஃபால்ஸ் ஈகோ நாடியோ இல்லை நம்முடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை வந்து பெருந்துதந்திரமாக மாற்றுறது நாடியோ அவங்க வந்து யாரும் வந்து கூட்டத்தில் விரும்புகிறாங்க. ஆனால் ஆரம்ப நிலையில் சரி நீ இவ்வளோ ரொம்ப அபராதமாக இருக்க நிறைய நீ தனியாகவே இரு தனியாகவே ப்ராக்டிஸ் பண்ணுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி குருவோட ரோல்ன்றது வந்து பல வகையில் வழிகாட்டி, குருன்னா வழிகாட்டி கைடு, அவங்க வந்து அந்தந்த அதில் தான் சிஷ்யனோட மனநிலையோ இல்லை யார் வழிகாட்டப்படுறாங்களோ அவங்களோட மனப்பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரியோ வழிகாட்ட வேண்டியிருக்கும். இந்த ரோல் வந்து செய்கிற நடிகை வந்து பகவானை வந்து சர்வலோக குருன்னு சொல்லப்படுறாரு, சர்வலோகங்களுக்கும் குரு அவர் வந்து, ஏன்னா பரமாத்மாவாகவும் இருக்கார் சர்வாத்மானா பரமாத்மா இருக்கார், சர்வலோக குருனா உள்ளே இருந்தும் எல்லாருக்கும் வழிகாட்டுறாரு. அந்த வகையிலையும் பகவான் வந்து எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருக்காரு. இந்த பரமாத்மா வந்துட்டு எப்படி வழிகாட்டி அவர் போகிறாருன்றது ஒரு பெரிய விசேஷம். சாதாரணமாக வந்து நம்மளும் இதயத்துக்குள்ளே ஒரே இதயம்தான், இதுக்குள்ளே அவர் இருக்காரு நாமளும் இருக்கோம், ஆனால் அவர் வந்து எதுலேயும் கலங்கம் இல்லாமல் வழிகாட்டுறாரு. ஆனால் நம்ம ஜீவாத்மா வந்து கலங்கப்படுது, கலங்கப்படுதுன்னா கவராகும் மாயக்கிறதுல, இது வந்து பயங்கர கன்ஃபியூஷனான விஷயம். பரமாத்மா வந்து உள்ளே இருந்து எந்த காலத்திலையும் குழப்பம் இல்லாமல் இது பண்ணுறாரு. இதை வந்து சொல்லும்போது திருவிஷ்ணுவத்தில் வந்து எப்படி பரமாத்மா வந்து கலங்கப்படாமல் இது பண்ணுறாரு, ராமானுஜ வரலாறுல வரும் வரும்போது ஒருத்தர் வந்து பேர் மறந்துட்டேன், தந்தையாட்ட வந்து இந்த மாதிரி ஏதோ சாஸ்திரம் கற்றுக்கணும்னு சொல்கிறார் வைஷ்ணவம். அவர் சொல்கிறாரு அந்த அரையர்னு பேர் அவர் பேர், அவர்கிட்ட போய் நீ கற்றுக்க அவ்வளோ பொருத்தமானவன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் வந்து ஜென்ரலே தொடர்ந்து வர்றப்ப இன்னொரு இதில் வந்து குரு வந்து சிஷ்யன்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி பரமாத்மா உள்ளேருந்து எல்லாருக்கும் சர்வாத்மா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, அவதான் சர்வலோக குரு, எல்லா லோகங்களுக்கும் குரு எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன். இவருக்கு டவுட்டு நமக்குள்ளே இருந்துட்டு நம்ம ஜீவாத்மா தப்பு தானே பண்ணுது வழி நம்ம சரியாக வழிகாட்டலையே நம்ம பகவானை எப்படி வழிகாட்ட முடியும் அப்படின்னு. அப்போ அவருக்கு சந்தேகம் வந்து எப்படி ரெண்டும் ஒரே உடலிருந்து நம்ம வந்து கலங்கப்படுறோம், பகவான் வந்து எப்படி கலங்கப்படாமல் இருக்க முடியும், அவரும் கலங்கப்படணும் இல்லை நம்ம கலங்கப்படக்கூடாது ஜீவாத்மாவும் கலங்கப்படக்கூடாது. இவர் குரு வந்து சரியான டைம் இருக்க வெயிட் பண்ணுறார். ஒரு காலம் வரும்போது மார்கழி மாதம் எல்லாருமே விசேஷமாக கொண்டாடுவோம், ஆண்டாள்மாவோட 30 பாசங்களும் 30 படிப்பாங்க மார்கழியில் திருப்பாவை, அந்த மாதிரி படிக்கும்போது அதில் ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு விசேஷமாக நைவேத்தியம் பண்ணி பெருமாள் பண்ணுவாங்க. அன்றைக்கி வந்து குரு ஒரு நாள் வந்து அதில் ஆண்டாள் வந்து நல்லா நெய்ச்சாதமும் சக்கரை பொங்கல் நெய் பொங்கல் விட்டு பண்ணி கொடுத்து பகவானுக்கு நைவேத்தியம்ன்ற மாதிரி பாடலும் வரும். அன்னைக்கு பண்ணி எல்லாம் நெய் பொங்கல் தர்றாரு. தந்தவொடனே குரு வந்து சிஷியனுக்கு கொடுக்க சிஷியன் வந்து கையில் வாங்கி வாங்கி சாப்பிட்றாரு. அந்த மாதிரி சந்தோஷமாக சாப்பிட்றேன். அதில் வந்து முழங்கை வடிகளுக்கு நெய் கூட வச்சு சாப்பிடுவாங்களாம். அந்த மாதிரி சந்தோஷமாக சாப்பிட்றாரு. சாப்பிட்டு விட்டுன்னு கையை கழுவிட்டு வாங்குறோம். கழுவிட்டு வந்து போய் நாக்கையும் கழுவிட்டு வாங்குறாரு. நாக்கு எதுக்கு கழுவுனா நாக்கில் ஒட்டாதே அப்படின்னு. அப்போ குரு அதை பிடிச்சிட்டு கையில் ஒட்டுன்னு சொல்கிற நாக்கில் ஒட்டாதுன்னு சொல்கிறார். இந்த உடம்புலேயே ரெண்டு அங்கே ரெண்டு விதமாக செயல்படுது. அப்போயும் உள்ளே இருக்கிற பகவான்கிட்ட இந்த கலந்தம்லாம் ஒட்டாமல் இருக்கக்கூடாது. நம்ம ஜீவனுக்கு தான் ஒட்டுது, பகவானுக்கு ஒட்டாது. இது நாக்கில் எப்படி உன்னோட ஒட்டலையோ, நாக்கு யாரும் கழுவுறதில்ல, தேக்கா போட்டு தேய்ச்சி கழுவுறதில்ல யாரும் நாக்கு நெய்ச்சாதம் சாப்பிட்டோம். ஆனால் கையை போட்டு கையில் ஒட்டு. அந்த குரு அந்த உதாரணத்தை சொல்லி பரமாத்மாவும் அதே மாதிரி இதயத்துக்குள்ளே இருக்காரு. அவர் இருந்தாலும் உடலுக்குள்ளே இருந்தாலும் அவர் ஒட்டுறதில்லை. இந்த உடலோட ஜட அங்கமே ஒட்டாமல் ஒட்டுது. அதே மாதிரி அவர் கலங்கப்படுறதில்ல, கலங்கத்திலேருந்து விலகி இருக்கிறாரு. அவர் கைடன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம நாடி அதை லிசன் பண்ண முடியல. ஜீவாத்மா வந்து அதை லிசன் பண்ண நாடி நம்ம கஷ்டப்படுறோம். அதனால் இந்த பரமாத்மா ஃபியூச்சர் வந்து பகவான் என்றைக்கும் கலங்கப்படுவார். சுவேதா சொல்ல நிஷத் சொல்கிற மாதிரி ரெண்டு பறவைகள் மரத்தில் இருக்கிற மாதிரி ஒன்று உயரம் இருக்கு, ஒன்று கீழே இருக்குது. ஒன்று பழம் காயும் சாப்பிட்டு வேதனையும் துன்பமும் இன்பமும் படுது. இன்னொன்று வந்து அமைதியாக இருக்கு. அந்த அமைதியாக இருக்க பரமாத்மா. அதே மாதிரி இந்த பழம் காயும் சாப்பிட்ற ஜீவாத்மா, வாக்கு இன்ப துன்பங்களை அனுபவிக்கிற ஜீவாத்மா, அதில் பொந்தப்படாமல் விடுபட்டு நிலையாக இருக்கிறது பரமாத்மா. அந்த பரமாத்மாவும் அதைத்தான் சர்வாத்மான்னு சொல்றது. ஒவ்வொரு ஜீவனுக்கு வந்து வழிகாட்டுறது. ஆனால் ஏன் நம்ம ஏன் வழிகாட்டப்படலைன்னா, நம்ம வந்து பகவான் சொல்றது வந்து ஜீவன்ற அந்த நான்றது ஜீவன் தான், உடலை சொல்லல ஜீவனை சொல்லுது. ஜீவன் வந்து கவனிக்கிறது, அதை லிசன் பண்ணுறது. அதனாடி நம்ம வந்து துன்பப்புறம் மொழியை பகவான் வந்து கரெக்டாக தான் வழிகாட்டும். இங்கிலீஷில் நம்ம கான்சியன்ஸ் சொல்கிறாங்க, தமிழில் மனச்சாட்சின்னு சொல்கிறோம். நம்ம தப்பு செய்யும்போது எல்லாருக்கும் மனச்சாட்சி உறுத்து. யாரும் வெளியேருந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது தப்புன்னு உள்ளேருந்து கிளீனாக நம்ம எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் தருது. நம்ம செய்கிற செயலில் தப்புன்னு அதுதான் கான்சியன்ஸ் ப்ரிக்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் மனச்சாட்சி உறுத்தல்னு சொல்கிறோம். அந்த மனச்சாட்சி தான் பரமாத்மாவாக வந்து நமக்கு உறுத்திட்டு. நம்ம தவறு செய்யும்போது அந்த தவறை செய்ய விடாது. இந்த மாதிரி சர்வாத்மாவும் பரமாத்மா சொல்லக்கூடிய பரமாத்மா, சர்வலோக குருன்னு சொல்கிறது அவர் தான். எல்லாருக்கும் வழிகாட்டுறது எல்லாத்துக்கும் ஆதி குரு அவர் தான். அந்த மாதிரி இந்த எல்லா குருவும் அவட்ட தான் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணும்போது கூட நைவேத்தியம் பண்ண முறை வந்து பூஜை மொத்தார்படி நம்ம குருவுக்கு சப்மிட் பண்ண குரு அவங்க குரு அவங்க குரு அவங்க குருன்னு சப்மிட் பண்ணி அப்படிதான் போகுது. நம்ம நேராக சப்மிட் பண்ணுறது வழிபாடும் நம்ம நேராக வழிபாடு பண்ணுறது. இது வந்து வைஷ்ணவ முறை. ஏன்னா நம்ம வந்து போகிற இடம் நமக்கு தெரியாது, யார்ட்டே பொறுப்பை கொடுக்குறோம். இதை யார்கிட்ட சேர்க்கணும்னு தெரியாது, தெரிஞ்ச ஆள்கிட்ட கொடுத்துட்றோம். அவங்க கரெக்டாக நம்பிக்கையான ஆள் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறோம், ஜாமானை கொடுத்து விடணும்னா நம்ம நேராக போக முடியலை. நமக்கு வழி தெரியாது, இடம் தெரியாது, நேரம் கிடையாது, காலம் கிடையாது, ஒன்று போகிறாரு அந்த ஊருக்கு. அவருக்கு தெரியும்னா அவருக்கு அவருக்கும் தெரியாது. அவர் இன்னொருத்தர் போய் கொடுக்குறாரு. அவர் கரெக்டாக கொடுக்குறாங்கன்னு தெரியுமா, கபாலா மாதிரி. இந்த பணம் இங்கே கொடுத்தா டெல்லி பாம்பே உழவு கூட போயிடுது கபாலால். ஏன்னா அது என்ன மெத்தடுன்னு தெரியாது. உங்கள் சாக்கை போட்டு லாரியில் போடுவாங்களா இல்லை எதில் போட்டு எங்கே போடுவாங்கன்னு தெரியாது. பணம் உங்கள் பணம் வந்து ஐசிஐசிஐ பேங்கா இன்டர்நேஷ்னல் பேங்கை கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது, இது பண்ணிடுவாங்க. அவள பணம் உடனே அங்கே போய் கிடச்சிடும். இந்த தந்தி மணி ஆர்டரை விட ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி அவங்க வந்து நேராக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பணத்தை வந்து நேராக கொண்டு போய் டெலிவரி பண்ணுறதில்ல. அங்கங்கே சொல்லிடுவாங்க, ஃபோன் பண்ணி இங்கே கொடுத்துரு, இங்கே கொடுத்துரு, இங்கே கொடுத்துரு, இங்கே கொடுத்துரு. ஆனால் இந்த நாணயத்தை நம்பி இங்கே உள்ளவங்க கொடுக்குறாங்க. எந்த செக்கும் கிடையாது, எந்த கையெழுத்தும் கிடையாது, எந்த ஆத்தரைசேஷனும் கிடையாது. லட்சமோ கோடியோ அங்கே கொடுத்துரு அப்படின்னு டார்கெட் சொல்லி கொடுத்துருவாங்க. பகவான் கிருஷ்ணகிட்ட சப்மிட் பண்ணிட்டு இந்த கொடுத்துருங்கன்னு சொல்லி நம்ம குருவிட கொடுத்துருவோம். அந்த மாதிரி ஹவாலா மாதிரி தான் கொடுத்தா பாட்டுக்கு அவர் மாட மாட. நீ எட்டு இடத்துல சொல்கிறாங்களா, பத்து இடத்துல சொல்கிறாங்களான்னு தெரியாது. அந்த இடத்துக்கு போய் பணம் சேரணும். அவங்ககிட்டருந்து ஃபோன் வந்துடும், வந்துடுச்சு பணம் ஒரு அரை நேரத்துக்குள்ளே கூட வந்துடும். அந்த மாதிரி உலகத்தோட இந்த மூளைக்கு அந்த மாதிரி பகவான்கிட்ட வந்து நமக்கு நேரடியாக போக போக வழியோ இதோ தெரியாது. நமக்கு வந்து அதுதான் வைஷ்ணவத்தில் முதல் நமக்கு தெரியாதுன்னு ஹம்பிள் மூடி எடுத்தால் தான் முடியும். நம்ம தெரியும்னு நினைச்சோம்னா போச்சு. நம்ம வந்து பகவான்கிட்ட வந்து எப்படி நம்ம சரண்டர் ஆகிறது, எப்படி கொடுக்கறது, என்ன வழிபாடே இருந்தது, நம்ம எல்லா அதையும் இம்மிடியட்டாக வழிகாட்டிட்டா சப்மிட் பண்ணோம். அவரை படிப்படியாக சப்மிட் பண்ணி போய் சேரும். செயின் செயின் மாதிரி ஒவ்வொருத்தரா செயினாக ஆதி வந்து பரமா சர்வலோக குருனா பகவான் தான் கடைசியாக இருக்கிறார், அவர்கிட்ட தான் போய் சேருது. அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் வந்து இங்கே வந்து பகவானோட அம்சங்களை குறிக்குது. அதே மாதிரி வந்து பரமாத்மான்றது குருவோட அம்சம், சர்வலோக குருன்றதும் எல்லாருக்கும் அவர் தான் பகவான் தான் வழிகாட்டி ஆகிட்டாருன்னு இருக்கும். அவர் தான் மிக முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் வந்து இன்னொன்று வந்து சாஷாத் பகவான்னு சொல்கிறது வந்து அது வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். சாதாரண சத்தியாவசிய அவதாரமோ, இப்போ உதாரணத்துக்கு நிறையா பேர் வந்து சில சக்தி இருக்கிறனாடி அவங்கள கடவுள்னு சொல்லணும். இப்போ ரீசெண்டாக மறைஞ்ச ஒரு பெரிய அவரை வந்து கடவுள்னு சொல்லும்போது அந்த கமலகிருஷ்ண மகாராஜோட வீடு யாரும் பார்த்தீங்களான்னு தெரியல. அதில் வந்து நல்லாயிருக்கு. கமலகிருஷ்ண மகாராஜ் வந்து மொரிஷியஸில் ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டில் வந்து பார்த்தா ஒரு இந்து வீடு தான், பெரிய ஆல்டர், சும்மா ஒரு எட்டு அடுக்கு இருக்குது. அந்த இது படம் பூரா வரிசையாக இருக்குது, ஏதோ அம்பட்டு பேர் படமும் இருக்குது. அதில் சாமி படமும் இருக்குது, மனுஷன் படமும் இருக்குது, இந்த கொஞ்சம் சக்தி உள்ளவங்க படம் இதெல்லாம் ஒவ்வொரு அதில் வந்து ஒவ்வொருத்தராக கேட்டு மகாராஜ் நல்லா சொல்லிட்டு வரணும். டைம் இந்த அந்த சீடி இருக்குல்ல, உனால் போட்டு காட்டணும். ரெண்டு சீடி ரெண்டு வாழ்க்கை நினைக்கிறேன். நல்லா மகாராஜ் வந்து கபாலகிருஷ்ண மகாராஜ் வந்து பிரபா சீடர், ரொம்ப முக்கியமானவர், ரொம்ப பார்க்கலாம். எக்ஸ்பிளைன்மெண்ட் வரும்போது இந்த சத்தியாவசியவாதம் வித்தியாசம் தெரியாது, எப்படி கடவுள்னு புரிஞ்சுக்கிறான் அந்த கன்ஃபியூஷன் சொல்கிறேன். அதில் வந்து ஒருத்தரை வந்து காமிச்சு இவரையும் இப்போ வச்சுருக்கீங்க இவர் கடவுள் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் ஏன் கடவுள்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, இல்லை அவர் வந்து தங்கம் ப்ரொடியூஸ் பண்ணுவார் அப்படின்றார். உடனே சில பேர் அப்போ உடனே தங்கம் வாங்கினார். உடனே தங்கம் ப்ரொடியூஸ் எவ்வளோ, உடனே எங்களுக்கு வந்து ரெண்டு கேள்வி கேட்குறாரு, எவ்வளோ தங்கம் ப்ரொடியூஸ் பண்ணுவார், ரெண்டு டன்னாக பண்ணுவாங்க, இல்லை கொஞ்சமாக தான் பண்ணுவார். சரி அப்போ நாகக்கடை வச்சுருக்கவங்களாம் கடவுள்னு சொல்லிடலாமா, அவங்க நிறைய கிலோ கிலோவாக தங்கம் வச்சுருக்காங்க, அவ்வளோ பேரும் கடவுள் சொல்ல முடியும். தங்கம்னா கடவுள்னா கணக்கொழுக்காத தங்கமாக மாற்றணும். கையில் எத்தனோடு தங்கத்தை உருவாக்குறவங்களாம் கடவுள்னா நாகக்கடைக்காரருக்கு அப்புறம் கடவுளாகிடுவாங்க. மகாராஜா அப்படி சொல்கிறார். அதாவது கொஞ்சம் பவர் அது மேஜிக்லேயே பண்ணலாம். இதுக்கு வந்து கடவுள் வேணும் இல்லை மேஜிக். பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் யாராவது மேஜிக் ஷோ எதாவது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், திடீர்னு வாயிலேருந்து பொறாவை எடுத்து வெளியே விடுவாங்க, இதுலேருந்து எப்படி பண்ணுவாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி ஆளை வெட்டுவாங்க, உள்ளே விட்டு அந்த மாதிரி என்னென்னமெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் மேஜிக், என்ன கண்கட்டி விட்டேன்னு சொல்கிறாங்க தமிழில். அந்த மாதிரி சாதாரண மேஜிக் ஷோலேயே அவங்க படம் அண்ணாடி தான் இந்த அந்த மறைஞ்சு போன அந்த சாமியார் வந்து சேலஞ்ச் பண்ணி கோவூர்னு ஒருத்தர் சிலோனில் வந்தார். ஒரு 30 வருஷம் பயங்கர சேலஞ்சு ரெண்டு பேருக்கும். இவர் செய்கிற அத்தனையும் நான் செஞ்சு காட்டுறேன்னு அவர் செஞ்சு காமிச்சாங்க மேஜிக் ஷோ. அந்த மாதிரி பயங்கரமாக செஞ்சு காமிச்சார். ஆனால் நம்ம முட்டாள்தனத்து நாடி கொஞ்சம் உபோதியோ குங்குமோ கொஞ்சம் தங்கமோ எது கொண்டு வந்தாலும் சாமின்னு சொல்லிடுறோம். அவர் எல்லாமே மேஜிக்கை கொண்டு வந்து காமிச்சார். ஆனாடி ஒருத்தரை கடவுள்னோ பகவான்னு சொல்லக்கூடாது. அப்போ வந்து தங்கத்தை உருவாக்கினீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான டன்னு உருவாக்கணும், அப்போ பகவான் சொல்லலாம். சும்மா சொன்னால் கை நிறைய தங்கத்தை உருவாக்குறதுக்கு இருக்கிறது. அந்த மாதிரி கோவூர்னு அவர் எத்திச்சிட்டு அவர் வந்து பயங்கரமாக சேலஞ்ச் பண்ணி பிரபாத டைமில் ரொம்ப ரெண்டு பேருக்கு மயங்கினா சின்ன பையனாக இருந்தேன். அப்போ ரொம்ப போட்டி ரொம்ப வந்து சேலஞ்ச் விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக மறைஞ்சு போனார் இந்த சாமி. அந்த மாதிரி மிக முக்கியமாக வந்து மக்கள் வந்து போலீஸாக அவங்கள கடவுள்னு சொன்னாங்க. அதே மாதிரி அரசியலில் தற்காலிகமாக ஒரு 5 வருஷத்துக்கு பதவியில் உட்காடுறவங்கள கடவுள்னு சொல்லக்கூடாது. பதவியில் எட்டர்னலாக உட்காந்துருக்கார் அவர் பகவான். அவர் ஈஸ்வரா பரமகிருஷ்ணா சச்சிதானந்த இருக்கிறார். அவர் எட்டர்னலாக இருக்கார். 5 வருஷம் இருக்கிறவங்களும் கடவுள்னு சொல்லக்கூடாது. இருந்தால் ஜென்ம ஜென்மத்துக்கு இருக்கணும். அப்படியே ஒவ்வொருத்தரும் வந்து இந்த சசாத் பகவான்றத புரிஞ்சுக்கணும். அந்த 6 ஐஸ்வர்யமும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருந்தால் அவங்க தான் பகவான்னு பராசர முனிவர் வந்து சொல்கிறார். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு சாதாரண விஷயங்கள் உள்ளவங்களை வந்து பகவானை சொல்லப்படுது. மேபி அவங்களுக்கு கொஞ்சம் சக்தி கொடுத்துருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஏதோ பகவானோட சக்தி இருக்கா தான் அவர் வந்து பணம் சேர்த்துருக்காரு. அது என்ன சக்தி கொடுத்தாருன்னு தெரியல. பகவான் வந்து ஆன்மசக்தி கொடுத்தாரா ஜடசக்தி கொடுத்தாரான்னு தெரியல. ஆன்மசக்தி வந்து பகவான் வந்து முன்னேறணும்னு விரும்புகிறவனுக்கு ஜடசக்தியை எடுப்பார், பின்னாடி போகிறவங்களுக்கு தான் ஜடசக்தியை கொடுக்குறாரு. ஒன்றுக்கு 10 பெருகிட்டு போச்சுன்னா சொத்து ஒருத்தர் கவலைப்படலாம். பகவான் எனக்கு ரொம்ப சோதனையெல்லாம் கொடுக்குறாரு. ஏன்னா எந்த நேரம் நம்ம ஆணவம் மருகி அதை அழிச்சிருமோன்னு பயப்படணும். பகவான் வந்து உண்மையிலேயே சீரியஸான பக்தருக்கு வந்து எல்லாத்தையும் எடுக்கிறாரு. பகவான் ஸ்லோகமே இருக்கு. பிரபாதை கோட் பண்ணுறாரு. அந்த கடைசியில் அவருடைய கடையை வந்து திருட்டு கடைசி கடை மெடிக்கல் ஷாப்பையும் எங்க அழகா பார்த்து கொள்ள வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து அந்த ஸ்லோகத்தை பிரபாகர் சொல்றாரு. ஓ பகவானுக்கு ரொம்ப கருணையாமல அதிகம், இந்த கடைசி எச்சத்தையும் எடுத்துட்டாரு அப்படின்னு. அதாவது பகவானுக்கு வந்து ஒருத்த மேல பிரியம் அதிகம் தான் எடுக்கிறார். ஏன் எடுக்கிறான்னா, இது உனக்கு முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கு. வீட்டில் இருக்கிற டிவி வந்து பிள்ளைகளை படிக்க விடாம பண்ணதுன்னு டிவி எடுக்கிறது தடையா இருக்குன்னு டிவி எடுக்கிறோம் பெற்றோர்கள் பச்சை டைம். அதே மாதிரி பத்தன் முன்னேறி போறவனுக்கு இந்த ஜட வாழ்க்கை விஷயம் வந்து தடையா இருக்குன்னு ஃபீல் பண்ண பகவான் அதை எடுக்கிறார். கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னா கொஞ்சம் சேலஞ்ச் அதிகம். ஏன்னா அதை வந்து டவுட்டேல் பண்றது ரொம்ப கஷ்டம். டவுட்டேனா சொத்தும் பத்தும் அதிகம் வரையில ஆணவம் தான் அதிகமாகும். மொழிய பக்தி குறையும். ரொம்ப பக்குவப்பட்ட ஆத்மாக்களுக்கு தான் பக்தி வந்து ரொம்ப உயர்ந்த நிலையிலையும் பக்தி அதிகமாக வரும். பந்தப்பட்ட ஆத்மாக்கள்னா கஷ்டம், அவங்களுக்கு வந்து சொத்து சுகமாக அதிகமாக பக்தி வந்து குறையும். அதனால பகவான் வந்து யாருக்காவது அதிகம் கொடுக்குறாரு அந்த ஐஸ்வர்யங்களை வந்து அவர் வந்து சேலஞ்சிங்காக வந்து பகவான் வந்து கொஞ்சம் சேலஞ்சு கொடுக்குறாருன்னு அர்த்தம். சமயத்தில் அதனால தான் பெரிய சாதுக்கள்லாம் வந்து பக்தர்களும் சரி சாதுக்களும் சரி இந்து மராணியிலேருந்து எல்லாரும் பகவானே எடுத்துறது எல்லாத்துக்கும் கஷ்டத்தை கொடுன்னு கேட்குறாங்க. கஷ்டத்தில் வந்து உங்கள்கிட்ட க்ளோஸாக இருக்க முடியும், வசதியில் உங்கள்கிட்ட க்ளோஸாக இருக்க முடியாது. அதே மாதிரி செல்வம் கல்வி அழகு குலப்பெருமை இந்த நாலும் எடுத்துருது. ஜென்ம ஐஸ்வர்ய ஸ்ரீ ஸ்ரீதபி சுருதபி ஜென்மம்னா பிறப்பு கௌரவம், ரொம்ப பிறப்பு கௌரவம் ரொம்ப பெரிய கௌரவம். இந்த குடும்பத்தை சேர்ந்தது எப்படி ஐஸ்வர்யம்னா சொத்து சுகம் குலப்பெருமை பேர் எல்லாமே, ஸ்ரீனா செல்வா, சிறுதபீர்னா படிப்பு. இந்த நாளும் வந்து கர்வத்தையும் தலகணத்தையும் கொடுத்துரும், பக்திக்கு தடையாக இருக்கும், பக்தியில் முன்னேற விடாதுன்ற மாதிரி நல்ல தூய பக்தர்கள் வந்து எடுத்துருந்து வேண்டிக்கிறோம். ஏன்னா ஆர் கோசாமிகளும் துண்டை கட்டிட்டு போனாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்க ஆர் கோசாமி வெறும் துண்டை கட்டிட்டு இருக்காங்க. அவங்க கூறாமே பெரிய மினிஸ்டரானோம். அது சனாதன கோசாமியெல்லாம் ஒரு போட்டு நிறைய தங்கநாணியம் சொன்னார். அந்த அளவுக்கு வசதி வாய்ந்தோம். அந்த ராஜா வந்து நீங்கள் உங்கள் மினிஸ்டர்கிட்ட விலகுறாங்கன்னே ஜெயிலில் போட்டாங்க ரெண்டு பேர்த்து. நீ ராஜாவாக இரு மினிஸ்டராக இருந்தே தீரணும் அந்தளவுக்கு செல்வாக்கு. அதே மாதிரி ரகுநாத கோசாமி அப்பெல்லாம் பெரிய செல்வாக்கணும். அதே மாதிரி கோபால்கிட்ட கோசாமியோட அப்பா வந்து சிறியன்னவும் பற்று பெரிய பற்று. அந்த மாதிரி எல்லாருமே உயர்ந்த குடும்பத்திலையும் இல்லையே பண்ணவங்க ஏன் துண்டு கட்டிட்டு போனாங்க. காரணம் வந்து கொஞ்சம் வசதியானாலும் பகவான் சிந்தனை தடப்படணும். காரணம் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம் நம்மகிட்ட சொத்து இருந்தாலும் கையில் ஒரு 100 ரூபா இருந்தால் அதை கவனமாக வச்சுக்கணும். ட்ரெயினில் போகையில் ஒரு 10,000 ரூபா கையில் வச்சுருந்தோம்னா அதை கவனமாக தூங்காமல் பார்த்து இது பண்ணணும். ஏதாவது ஒரு ஜாமானை கையில் கொண்டு போனான்னா காஸ்ட்லியான ஜாமானை கேர் எடுக்கணும். அப்படி இருக்கையில் மனம் வந்து பகவான்கிட்ட போகாமல் அது தசை திரும்பிடுது. அதே மாதிரி சொத்துக்களும் கோடிக்கணக்காக பெருக்கிட்டு போகும்போது மன பகவான்கிட்ட போக வேண்டிய மனசு வந்து செதறி போகும். ஆனால் உண்மையிலே பக்குவப்படுற பக்தர்களுக்கு பகவான் வந்து சமயத்தில் வந்து கருணை காட்டி எடுக்கிறார். கருணை காட்டலைன்னா வசதியை கொடுக்குறாரு. நாடி பகவான் வந்து அர்த்தம் வந்து இந்த 6 ஐஸ்வர்யங்களும் முழுசாக இருக்கிறவங்க தான் சாட்சாத் பகவான். அது வந்து புறப்பட இருக்கக்கூடாது. அதோட ஒரு அம்சம் வந்து யாருக்காவது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம். ஆனால் அது வந்து பகவானோட பக்தி அம்சம்னு சொல்ல முடியாது. அது வந்து பகவான் வந்து கொடுக்குற ஜடசக்தியை வந்து ரொம்ப சமயத்தில் தள்ளாட வச்சிடும். இந்திரனுக்கே சமயத்தில் தலக்கணம் வர்றதுக்கான அவன் வந்து இந்திர பதவியில் உட்காரான். எல்லா தேவர்களும் வந்து தலை வணங்குறாங்க. அழகான அவனுக்கே தலக்கணமாகி எப்படி இந்த சின்ன பையன் எப்படி கோட்டம் எனக்கு பண்ண வேண்டிய யாகத்தை வந்து நிப்பாட்டி விட்டான். அவர் தான் யஜ்ஞபதி, அவருக்கு தான் பண்ணணும். எனக்கு பண்ண வேண்டிய யாகத்தை அவருக்கே பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தானே மழை பெய்ய வைக்கிறான். அவர் கோட்டம் கிரியத்துக்கு பிடிக்கிறாரு. அதனால யஜ்ஞபதின்ற வார்த்தையை புரிஞ்சுக்கலாம். அவர் தான் எல்லாத்துக்கும் அதிபதி. எல்லா யஜ்யங்களும் அவருக்கு தான் இப்போ இந்திரனுக்கு செஞ்சாலும் அவருக்கு தான் சரண்டர் பண்ணணும். இவர் தனியாக அனுபவிக்கக்கூடாது. ஆனால் ஆணவத்தினாடி அந்த சின்ன ஜட ஐஸ்வர்ய பதவி பெருமை புகழில் வந்து மயங்கிட்ட நாடி எப்படி எனக்கு மரியாதை செலுத்த வேண்டியது நேராக அவருக்கு போய் மரியாதை செலுத்திட்டாருன்னு சொல்லி அதில் ஆணவமாகி அதில் வந்து அடிபட்டு அவர் வந்து துன்பப்படுறார். இந்த மாதிரி ஜட வாழ்க்கையிலையும் நம்மளை வந்து சமயத்தில் பெரிய படிப்போம் பெரிய செல்வம். அதான் ஒருத்தர ஒரு மகாராஜ் வந்து பெரிய படிப்பு படித்த ஒருத்தர் ரொம்ப இது ஏதோ ஒரு சூழ்நிலை அவனுக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்டான். நீச்சல் தெரியாது. இன்னொருத்த வந்து குக்கு, அவர்கிட்ட போய் அவன் நீச்சல் தெரியும், அவர் எக்ஸ்பர்ட். அவன் காலை வந்து நமஸ்காரம் பண்ணி அவனை குருவாயத்துக்கு நீச்சல் கற்றுக்கப்போ அப்படின்னு அனுப்பிச்சுட்டேன். அந்த மாதிரி ஏன்னா ஆணவம் வந்து நம்ம பெரிய பெரிய படிப்பு பெரிய பெரிய இது பண்ணியிருக்கோன்னா அந்த இதுவும் அந்த அதில் சொல்லக்கூடிய கல்வி வந்து வேத கல்வி. நம்ம படிக்கிற உருப்படாத கிளாஸ் பண்ண கல்வி இல்லை. இந்த கல்வியிலே நம்ம ஆணவமாக்கோம். அந்த கல்வி படித்தவங்க இன்னும் ஆணவம் ஆகிடக்கூடாது. ஆனால் நீ காணவன் வந்து ஒவ்வொன்று செல்வம் கல்வி கல்வி அழகு குலப்பெருமை. இந்த நாடு வந்து கர்வத்தை தொடர்ந்து நடத்திய பக்தர்கள் வந்து இதெல்லாம் வரிசையாக ஒன்றா எடுத்துரு அப்படின்னு நினைக்கிறாங்க. கோசாமி வந்து ரொம்ப எளிமையான ஆடை உடுத்தி வாழ்க்கையில் வந்து அதிக டென்ஷன் இல்லாமல் எது கிடைக்காத சாப்பிட்டு வாழ்க்கை நடத்துகிறாங்க. அதே மாதிரி இந்த ஆன்மீக சாதனைக்கு வந்து யாரும் தடையில்லாத பார்த்துக்கணும். ஆனால் வந்து நம்முடைய காரியங்கள் வந்து பகுதியில் சொல்கிற மாதிரி சாரீரம் கேவலம் கர்ம குருவன்னு சொல்கிறார் பகுதியில். சாரீரம் கேவலம்னா சரீரம்னா அந்த சரீரம் உடம்பு கேவலம்னா அதுக்காக மட்டும் மெயின்டைன் பண்ணுறதுக்காக மட்டும். கர்மன்னா காரியங்கள் குருவன்னா செய்யணும். ஒருத்தர் வந்து அளவுக்கு அதிகமாக காரியங்கள் செய்யும்போது அவங்களோட பக்தியும் பாதையும் மாறிப்படுது. இந்த சரீரத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறக்காண்டி ஒருத்தர் காரியம் செய்யணும். இந்த சரீரத்தை எதுக்காக மெயின்டைன் பண்ணால் பகவானுக்கு சேவை செய்கிறக்கா அந்த சரீரத்தை மெயின்டைன் பண்ணோம். அதுக்காக வேண்டி சரீரம் மெயின்டைன் பண்ணோம். அந்த சரீரத்தை மெயின்டைன் பண்ணுறக்கா காரியம் சம்பாத்தியமோ இல்லை யோக அதனாடி அதிக பாவப்படாத செயல்களை எடுத்து ஒருத்தர் வந்து செஞ்சுட்டு வரும்போது எளிமையான முறையில் வாழ்க்கை வந்து சுலபமாக நம்ம வந்து ஆன்மீகத்தில் நிறைய கவனமும் இது செலுத்த முடியும். அதே மாதிரி இதை தான் பிரபுபாதா வந்து சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங்னு சொன்னார். சிம்பிள் லிவிங்னா எளிமையான வாழ்க்கை வாழும்போது எண்ணங்கள் வந்து உயர்வாக இருக்கும். ஹை திங்கிங் வாழ்க்கை அதான் ஒரு டிவோட்டி டிரான்ஸ்லேட் பண்ணி இமெயிலில் பார்த்தோம். சிம்பிளி லிவிங் ஹார்ட்லி திங்கிங்னா சிம்பிளி லிவிங்னா வெறும் ஜடமாக வாழ்ந்துட்டு இருக்கா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கா. ஹார்ட்லி திங்கிங்னா திங்க் பண்ணுறதே கிடையாது. உலக வாழ்க்கையோட எதை பற்றியும் நீங்க பண்ணுறது சாப்பிட்டு சாப்பிட்டு வாழ்க்கையை போயிட்டே இருக்கு. சிம்பிளி லிவிங் ஹார்ட்லி திங்கிங் நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. பகவான் வந்து கருணை நாடி நமக்கு வழிகாட்டிட்டு இருக்கார். பரமாத்மா உள்ளே இருக்கார். வெளியே வந்து குரு வழிகாட்டுறாங்க. எல்லாத்தையும் நம்ம எடுத்து முறப்படி பயன்படுத்தினோம்னா நம்ம வாழ்க்கை சுலபமாகும். அதுதான் அந்த சுலபத்தை சொல்லப்பட்ட பகவானை பற்றி சொல்லப்பட்ட பல வார்த்தைகளோட முக்கியம் கரைகிறது.